நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
அண்மையிலே மியான்மரில் ராணுவம் ஆட்சியை கைப்பிடித்திருக்கிறது என்பது நாம் அறிந்த செய்தி. இது குறித்து மேலும் அறிந்து கொள்ள பர்மா என்று கூறப்படுகின்ற மியான்மரில் வாழ்கின்ற மில்லியனுக்கும் அதிகமான தமிழ் மக்களில் ஒருவரான வள்ளுவனை இப்பொழுது சந்திக்கிறோம். வணக்கம் வள்ளுவன்.
வணக்கம் ஐயா.
மியான்மரிலே இந்த வார ஆரம்பத்தில் என்ன நடந்தது?
2020 நவம்பர்ல மியான்மர் நாடு முழுக்க தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலின் படி சட்டசபை பிப்ரவரி 1 கூட இருந்தது. அந்த சட்டசபையை கூட விடாம இந்த நாட்டு மிலிட்ரி அரசாங்கம் வந்து நாட்டோட தலைவர்களை, முக்கியமா நோபல் பிரைஸ் பெற்ற மாமனிதர் அவுங் சான் சூஜி அவங்களையும் சேர்த்து இந்த நாட்டு மிலிட்ரி அரசாங்கம் வந்து கைது செய்தது. அன்றைக்கு காலையிலிருந்து 12 வரை இணையதளங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தது. தொலைபேசி வசதிகள் முடக்கப்பட்டிருந்தது. அம்மையார் மேலையும் நாட்டோட முன்னாள் அதிபர் மேலையும் வழக்கு தொகுத்திருக்காங்க. அர்த்தமில்லாத 2 வழக்குல அவங்க 2 பேரையும் தொகுத்திருக்காங்க. இதே மாதிரி 1988 ஒருக்கா நடந்துச்சு. அப்ப வந்து மக்கள் வந்து வீதிக்கு இறங்கி போராட்டங்கள் பல செய்தாங்க. இராணுவம் வந்து பல இளைஞர்களை சுட்டு கொண்டாங்க. ஆனா இந்த முறை மக்கள் வந்து அந்த மாதிரி வீதியில் இறங்கி போராட்டம் செய்யாம வீட்டிலே இருந்து அவளால முடிஞ்ச இணைய வழியாக பல புரட்சிகளை செஞ்சுட்டு இருக்காங்க.
வள்ளுவன், அதை பற்றி விரிவாக பேச முதல், இந்த தேர்தல் நவம்பர் மாதத்திலே நடைபெற்றது. உங்களது நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற 412 ஆசனங்களில் 346 ஆசனங்களை நேஷனல் லீக் ஃபார் டெமோக்ரஸி என்ற அங் சாங் சூச்சி அவர்கள் தலைமையிலான கட்சி வென்றிருந்தது. அதில் தேர்தல் கோளாறுகள் நடந்தது என்று இராணுவம் குற்றம் சுமத்தி இருக்கிறது. அதில் ஏதாவது உண்மை இருக்கிறதா?
அதுல வந்து இராணுவம் அபாமண்டமான குற்றச்சாட்டு தானே தவிர ஆதாரபூர்வமான கிடையாது. முழுக்க முழுக்க எல்லா விதிமுறைகளையும் பின்பற்றி கோவிட் காலத்துல எல்லா சேஃப்டிக்கும் எல்லாமே முறைப்படி செஞ்சு இந்த தேர்தல் வந்து நடக்கப்பட்டுச்சு. நாங்களும் போய் ஓட்டு போட்டோம். 3-4 தடவை நம்மளோட ஐடென்டிட்டி கார்டை செக் பண்ணாங்க. 3 தடவை நம்ம கையெழுத்து போட்டோம். சோ இந்த மாதிரி எல்லாமே முறைப்படி தான் வந்து அவங்க செய்து முடித்தாங்க. இந்த ரிசல்ட் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியபூர்வமான ரிசல்ட் கிடையாது. இதே போல ஐயா 1990களையும் ஒரு தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தல் அப்பவும் வந்து நேஷனல் லீக் ஃபார் டெமோக்ரஸிங்கிற இந்த கட்சி வந்து ரொம்ப அபாரமான வெற்றியை தான் கண்டுச்சு. அந்த சமயமும் வந்து மிலிட்ரி அரசாங்கம் வந்து தேர்தல் எது ஜெயிக்கிறதோ அந்த கட்சிக்கு நாங்க வந்து நாட்டை ஒப்படைக்கிறோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனாலும் நாட்டை ஒப்படைக்கல. ஏன்னா அவங்களுக்கு எதிர்பார்த்த ஓட்டுகள் கிடைக்காதனால அவங்க ஒப்படைக்காம 20 மேல மிலிட்ரி அரசாங்கத்தோட ஆட்சியில தான் நாடு திரும்பி இருந்துச்சு. இப்பவும் மிலிட்ரி அரசாங்கம்னாக்க தேர்தல் அவங்க வந்து ஒழுங்கா செய்யல, அதனாலதான் நாங்க கைப்பற்ற வேண்டிய நிலைமைக்கு வந்துச்சு. அப்புறம் வந்து தேர்தல வந்து அந்த முறைகேடுகளை வந்து சரி செய்ய அதுக்கான ஆய்வுகளை செய்யுங்க சொல்லிட்டு மிலிட்ரி அரசாங்கத்துல இருந்து சொன்னாங்க. இந்த அம்மையார்கள் வந்து ஏத்துக்கல. பிறகு வந்து பார்லிமெண்ட்டை கூடாதீங்க இந்த டேட்ல சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதையும் வந்து இந்த அம்மையார்கள் கேட்கலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து முறைப்படி நடந்த ஒரு தேர்தல், அதுல முறைப்படி ஜெயிச்சாங்க. அந்த முறைப்படி தான் எல்லாமே பண்ணிட்டு போனாங்க அம்மையார்களோட சார்பாக.
நீங்கள் சொல்கிற இந்த அங் சாங் சூச்சி அம்மையால் ரோஹிங்யா மக்களுக்கு எதிராக இராணுவத்தினர் கடுமையாக நடந்து கொள்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை எதிர்த்து இராணுவத்திற்கு ஆதரவாக ஐக்கிய நாடுகள் சபையில் பேசியிருக்கிறார். இராணுவத்திற்கு ஆதரவாக பேசிய அவரையே இராணுவம் எப்படி நடத்துகிறது என்பது வினோதமாக இல்லையா?
இந்த மிலிட்ரி அரசாங்கம்ங்கிறது வந்து ஆரம்பிச்சது வந்து 1958 ஆரம்பிச்ச பிரச்சனை. இந்த பிரச்சனை வந்து அதுக்கு முன்ன நாடு வந்து டெமோக்ராட்டிக் நாடாதான் இருந்துச்சு. 1958 வந்து மிலிட்ரிட்ட ஒப்படைக்கிறாங்க. கூனுங்கிற அதிபர் வந்து ஒப்படைக்கிறாங்க. இப்ப வந்து இந்த எலெக்ஷனை வந்து சரியா பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்க ஒப்படைக்கிறாங்க. அது வந்து 1960 வரைக்கும் போகுது. அப்புறம் இன்னொரு 2 திரும்பி ஸ்டாண்ட் பண்றாங்க. 1962 நாட்டை வந்து மிலிட்ரி அரசாங்கம் கைப்பற்றுது. அது பிறகு நிறைய செஞ்சு பாக்குறாங்க. சோசியல் டெமோக்ராட்டிக்கான்னு சொல்றாங்க நிறைய சொல்லிட்டு 1988 பெரிய ஒரு புரட்சி ஏற்படுது. இளைஞர்களோட மாணவர் புரட்சி ஏற்படுது. அப்ப 88 சொல்றாங்க நம்ம வந்து ஒரு எலெக்ஷன் பண்ணி கொடுக்கணும், பிறகு நாட்டை ஒப்படைக்கிறோம்னு சொன்னாங்க. பிறகும் நாட்டை ஒப்படைக்கல. 20 மேல திரும்பி தொடர்ந்துச்சு. சோ அம்மையாருக்கு வந்து இந்த மிலிட்ரி அரசாங்கத்து மேல வந்து எப்பவுமே ஒரு அச்சம் இருந்துச்சு. எங்க நாட்டோட நடைமுறை வந்து ஒன் கண்ட்ரி டூ கவர்மெண்ட், சோ அந்த மாதிரிதான் போய்கிட்டு இருந்துச்சு இந்த நாட்டோட இது. அம்மையார் கையில வந்து முழு கண்ட்ரோல் கையில இல்ல, அவங்க கையில வந்து அதனாலே அப்படி போய்கிட்டு இருந்துச்சு. 2 வருடத்துக்கு முன்ன அந்த ரோஹிஞ்சா பிரச்சனை வந்து என்னன்னாக்க, ரக்கைன் ஸ்டேட்ல வந்து இன்டர்நேஷனல் மீடியா போகிற இடம், லோக்கல் மீடியா போகக்கூடிய இடம்னு சொல்லிட்டு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கு அந்த ரக்கைன் ஸ்டேட்ல வந்து. இங்க உள்ள ஜேர்னலிஸ்ட் வந்து அந்த பக்கம் போக முடியாது, அங்க உள்ள ஜேர்னலிஸ்ட் இந்த பக்கம் வர முடியாது, எனக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும், கலவரங்கள் வந்து ஏற்படும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த நேரம் பாத்தீங்கன்னாக்க லோக்கல் மீடியா பூராமே என்ன காட்டுனாங்கனாக்க, ரோஹிஞ்சா மக்கள்லேருந்து ஒரு புரட்சி படை வந்து இந்த பக்கம் மக்களை வந்து துன்புறுத்துறாங்க, வெடிகளை போடுறாங்க, இராணுவத்துக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு லோக்கல் மீடியா ஃபுல்லா வந்து இருந்துச்சு. அதே பக்கம் இன்டர்நேஷனல் மீடியா பாத்தீங்கன்னாக்க இந்த பக்கம் உள்ள மக்கள் வந்து ரொம்ப பாவமான மக்கள், எல்லாமே அந்த பக்கம் மிலிட்டரி அரசாங்கம் தான் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா மீடியா வந்து அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து நான் டூரிசம் பிசினஸ் பண்ணனால நான் தாய்லாந்துக்கு போயிருந்தேன். அப்ப மீடியால வந்துகிட்டு இருந்தது பூராத்தையும் பார்க்கும்போது, நான் லோக்கல் ஃபேஸ்புக்கை திறந்து பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த பக்கம் தவறுன்னு போயிட்டு இருந்துச்சு. ஆனா இன்டர்நேஷனல் மீடியா பூரா மக்களும் இந்த பக்கம் தவறுன்னு போயிட்டு இருந்துச்சு. அந்த நேரம் என்ன பண்ணிருக்கணும்னாக்க, ரெண்டு மீடியாவும் வந்து நியூஸ வந்து அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணிருக்கணும், என்னதான் நடந்துச்சுங்கிற மாதிரி. எனக்கு அவங்கள்ட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, போக முடியாது அந்த பக்கம், போக முடியாது இந்த பக்கம், போக முடியாது அந்த மக்கள்கிட்ட கேட்டா அது சொல்லுவாங்க, இந்த மக்கள்கிட்ட கேட்டா இது சொல்லுவாங்க. சோ இந்த சூழ்நிலை தான் அந்த மாதிரி இருக்கிறனால வந்து அம்மையாருக்கு வந்து இது வந்து லோக்கல் மீடியாலதான் நம்மளுக்கு தெரியும். அப்புறம் வந்து இந்த இராணுவம்ங்கிறது வந்து அம்மையாரோட கவர்மெண்ட் கண்ட்ரோல் கீழேயே கிடையாது, இந்த இராணுவ செயல்பாடுகள் பூராமே வந்து அவங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது. சோ அந்த நேரம் வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்பயே அச்சம் இருந்துச்சு, மிலிட்டரி அரசாங்கம் இந்த நாட்டை திரும்பி கைப்பற்றலாம் கைப்பற்றலாம்னு சொல்லிட்டு ஒரு அச்சம் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இன்னைக்கும் நடந்திருக்கு, அவங்கள கொஞ்சோண்டு இடம் கொடுக்கல, அந்த இராணுவத்துக்கு ஒரு சாதகமா ஏதாவது செய்யலைனாக்க அவங்கள வந்து திரும்பி, இந்த அம்மையார் பாத்தீங்கன்னாக்க வாழ்நாள்ல பாதி நாட்களை வந்து சிறை அவங்க வீட்டு காவல்லையே கழிச்சுட்டாங்க. இப்ப கைது பண்ணி இருக்கிறதும் எத்தனை வருஷத்துக்கு அது நீடிக்கும்ங்கிறதும் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு வருத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு எங்களுக்கு.
இது SBS தமிழ் ஆஸ்திரேலியா முழுவதும் அளிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் மியான்மர் நாட்டில் கடந்த திங்கட்கிழமை முதல் ராணுவ ஆட்சி நடப்பது குறித்து அங்கு வாழும் தமிழர்களில் ஒருவரான வள்ளுவனிடம் கேட்டறிந்து கொண்டிருக்கிறோம்.
வள்ளுவன், ஒரு செய்தி பரவப்படுகிறது, அதாவது இதற்கு பின்னால் வெளிநாட்டு ஊந்துதல் ஒன்று பின்னே நின்று இயக்குகிறது என்று, அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா, அதில் ஏதாவது உண்மை இருக்கிறதா?
நிச்சயமாக ஒரு நாட்டை வந்து பதவியில இந்த நாட்டோட கவர்மெண்ட வந்து இப்படி ஒரே நைட்ல கவர்த்திடணும், இந்த மாதிரி ஒரு உண்மைக்கு புறனாக செய்யணும்ங்கிற ஒரு சிந்தனை வந்து தானாக ஏற்பட்டிருக்கிறத விட பக்கத்துல இருக்கிற சில நாடுகளோட தூண்டுதல்னாலதான் வந்து ஏற்பட்டிருக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த நாடுகளுக்கு வந்து என்னன்னாக்கா அவங்களோட ஆதிக்கம் மியான்மர்ல இருக்கணும், அவங்களோட கண்ட்ரோல் இருக்கணும்ங்கிறது வந்து அவங்களோட விருப்பம். இப்ப அம்மையார் வந்து அந்த நாட்டோட நம்ம வேலை செய்யறது வந்து மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு, நாட்டுக்குமே ரொம்ப பின்னடைவுங்கிறதுக்காக அவங்களோட வந்து கொஞ்சம் ஒதுங்கி இப்ப மத்த நாடுகளோட இணைந்து பல வேலைகளை சேவைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. குறிப்பா வல்லரசு நாடுகள் வந்து இணக்கமாக பர்மாவோட தொடர்புல இருந்த ஒரு காரணத்தினால அவங்க வந்து, நீ வந்து நாட்டை கைப்பற்று, மத்த எல்லா உதவியையும் தேவைப்பட்டது பூரா என்னாலே பண்ணி கொடுக்க முடியும், அந்த மாதிரி சில வார்த்தைகள்னால அந்த மாதிரி சில இதுங்கள்னாலதான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய அநீதி நம்ம நாட்டுக்கு நடந்திருக்குங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு தெரிந்த உண்மை.
திங்கள் அன்று இராணுவம் ஆட்சியை கைப்பிடித்தது. உங்களது இயல்பு வாழ்க்கை திங்கட்கிழமையிலிருந்து எப்படி இருந்தது?
மக்கள் அனைவருமே வந்து நோயாளிகள் வெளியில நடந்து போய்கிட்டதான் எப்படி போவாங்களோ அந்த மாதிரி மன ரீதியா வந்து ரொம்ப சோகத்துல இருக்காங்க. 50 வருடம் வந்து இந்த இராணுவத்தோட செயலாலதான் வந்து நாடு வந்து ரொம்ப வறுமையான நாடுங்கிற பட்டியலில் சேர்க்கப்பட்டுச்சு. அதற்கு முன்ன வந்து நாடு வந்து ரொம்ப வளர்ச்சியா இருந்துச்சு இந்த இராணுவத்துக்கு முன்ன. இந்த பர்மாங்கிறது வந்து சவுதி ஏஷியாலே ஒரு காலத்துல வந்து நம்பர் 1 கண்ட்ரியா இருந்துச்சு. சோ அதனால வந்து இப்ப இந்த செயல்னால வந்து நம்மளோட ஜென்ரேஷன் வருங்காலமே வந்து வீணா போயிருமேங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்துல இருக்கு நாடு வந்து. இப்ப வெளியில வந்து மக்கள் வந்து போறதெல்லாம் வந்து ரொம்ப குறைச்சுக்கிட்டாங்க. அப்புறம் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த துறைகளை புறக்கணிப்போம், பீடைகளை புறக்கணிப்போம்னு சொல்லிட்டு ஸோ அதையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து வெளியில வந்து நடமாட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு. யாரும் வந்து தொழிலெல்லாம் பண்றது இல்லை. அதிகம் பேர் அடைச்சுதான் வச்சிருக்காங்க. சில பெரிய பெரிய மார்க்கெட் எல்லாம் வந்து அடைச்சிருக்கு.
இணையம் வழி கூட துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நாங்கள் உங்களுடன் பேசும் பொழுது மீண்டும் பேசுவதற்கு வழி இருந்தது. ஆனால் இன்று நீங்கள் இணையத்தை பயன்படுத்த முடியாமல் விபிஎன் என்கின்ற ஒரு வகையில் தான் நீங்கள் இதை செய்யக்கூடிய இருக்கிறது. அதை பற்றி சொல்லுங்கள் வள்ளுவன்.
1ஆம் தேதி ராணுவ புரட்சி ஏற்படுற நேரம் வந்து காலையிலேந்து இணையம் வந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருந்தது. இணையம் தொலைபேசி இரண்டுமே துண்டிக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு காலையிலேருந்து ஃபேஸ்புக்கும் மெசேஜரையும், எனக்கு மியான்மர்ல வந்து அதிகம் பேர் பயன்படுத்துறது வந்து ஃபேஸ்புக் தான், ஃபேஸ்புக்கை முடக்கிட்டாங்க காலையில இருந்து. அதோட நம்ம வந்து இப்ப விபிஎன்ங்கிற சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிட்டு இப்ப வந்து அதன் பரவிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு எல்லா நண்பர்கள் தெரிஞ்சவங்க பூராத்தையும் இந்த ஆப்பை நம்ம வந்து சொல்லி காமிச்சிட்டு அதுல கீழே இதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இதை எல்லாரும் பயன்படுத்தினாதான் ஃபேஸ்புக்ல நம்ம திரும்பி தகவல் பூராத்தையும் பகிர்ந்துக்க முடியும். இன்னைக்கு வந்து இதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம், வேற எதையும் நம்ம சிந்திக்க வேணாம்னு சொல்லிட்டு இதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம மட்டும் இல்ல, நிறைய நெட்வொர்க் இருக்கு. இப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து இதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
இப்படி நீங்கள் செய்வதால் உங்களுக்கு ஆபத்து எதுவும் இல்லையா?
ஆபத்து இருக்கானக்கு இப்ப வந்து என்ன சொல்றது, நம்ம வந்து தமிழ் சமூகத்துக்காக பல வருடமா வேலை செய்துட்டு வந்தோம். இந்த அரசியல் ரீதியா வந்து பெருசா பண்ணல, அதனால வந்து அவங்க பார்வையில என்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்து கிடையாது. அவங்க பார்வையில யாரு இருந்தாங்களோ அவங்க பூராமே இப்ப கைது செய்திருக்காங்க. அதனால அவங்க பார்வையில இல்லாதவன் நான் வந்து, அப்புறம் நம்ம இல்ல இருக்கிறவங்க இப்ப சில பேர் வந்து இவங்கெல்லாம் சின்ன ஆளுங்க தானே சொல்லிட்டு அவங்க விட்டு வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். சோ அதனாலே வந்து இது வந்து எனக்கான வேலை கிடையாது. இந்த நாட்டுல நாங்க பிறந்தோம், இந்த நாட்டோட சாப்பாடை சாப்பிட்டு இந்த நாட்டோட தண்ணிய குடிச்சு அந்த நன்றிக்காக வந்து இதை கூட நம்ம செய்யாம இருக்க கூடாதுங்கிற உணர்வு நம்ம ஒவ்வொரு தமிழர்கள் மனசுலயும் இருக்கு. எனக்கு இந்த நாட்டுக்கான நன்றி கடன் நம்ம நிறைய பட்டிருக்கோம். அதனால இந்த சமயம் வந்து இந்த மிலிட்டரி அரசாங்கம் போய் திரும்பி அம்மையாரோட ஆட்சி வரணும், பல முன்னேற்றங்கள் பல மாற்றங்கள் இந்த நாட்டுக்கே ஏற்படணுங்கிறது தான் எங்களோட எண்ணம். இந்த சில நாட்கள்லயே வந்து பாத்தீங்கன்னாக்க மியான்மர் வந்து பல வருடம் பின்தங்கி போயிருச்சு. இன்டர்நேஷனல் ட்ரஸ்ட் எல்லாமே போயிருச்சு, வீணா போயிருச்சு. அப்புறம் ஒரு நல்ல சமூகம், ஒரு நம்பிக்கையான போய்கிட்டு இருந்த ஒரு சமூகம், அந்த நம்பிக்கையும் காணாமல் போயிருச்சு. இந்த மாதிரி பல சோகங்களோட தான் நம்ம இருக்கோம். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வோங்கிற சிந்தனையோட நம்ம போய்கிட்டு இருக்கோம்.
திங்களன்று சுமார் 300 பேர் கைது செய்யப்பட்டார்கள், அவர்களில் சிலர் விடுவிக்கப்பட்டதாக கூறியிருந்தீர்கள். இன்றைய நிலை என்ன ஐயா?
சில பேர் வந்து இன்னும் அவங்களாகவே அந்த ஒரு பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங்லதான் வந்து அவங்களை எல்லாரையும் சிறைப்பிடித்தாங்க. சில பேர் வந்து 24 மணி நேரத்துல எல்லாரும் வெளியே போகணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. சில பேர் சொல்றாங்களாம், நாங்க வந்து அந்த 24 மணி நேரம் முழுசா இருந்து இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு தான் நாங்க வெளியே வரோம்னு சொல்லிட்டு உள்ளே இருக்காங்க. இப்ப அம்மையார் அப்புறம் வந்து நாட்டோட அதிபர் மேல வந்து பழி சுமத்தின ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. ரெண்டும் நகைச்சுவையான சட்டங்கள். அம்மையாருக்கு வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் துறை சட்டத்தின் கீழ் கேஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த அதிபரை கோவிட் கால விதிமுறை மீறல்கள்னு சொல்லிட்டு அந்த சட்டத்துல கேஸ் போட்டிருக்காங்க. தேடி பார்த்திருப்பாங்க போல, எந்த சட்டமும் கிடைக்காதனால இதுல போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
அடுத்ததாக என்ன நடக்கும் என்று நினைக்கிறீர்கள்? இவர்கள் ராணுவ வழக்கு மன்றத்துக்கு கொண்டு செல்லப்படுவார்களா அல்லது இப்படியே காலம் தள்ளப்படுமா?
அடுத்து வந்து நான் எங்களோட சிந்தனை வந்து என்னன்னாக்க, இந்த நாட்டோட ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சரை வந்து கொஞ்சம் நம்ம நிறுத்தணும். அதை வந்து இப்ப வந்து இப்ப மருத்துவர்கள் பூராமே வந்து நாங்க வேலைக்கு போகலன்னு சொல்லிட்டு இப்ப செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி பல துறைகள்ல உள்ளவங்க அவங்க வேலைகளை ரிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் நாள் நம்ம நிறுத்த முடிஞ்சிச்சுனாக்க கண்டிப்பா ஒரு மாற்றம் ஏற்படும்ங்கிறது வந்து எங்களோட நம்பிக்கை. மக்கள் வந்து அவங்க கையில இல்லைனாக்க அவங்க நாட்டை வந்து ரன் பண்ண முடியாது. ஃபேஸ்புக்ல நம்ம ட்ரெண்டிங் பண்றது, ட்விட்டர் ட்ரெண்டிங் பண்றது, இதெல்லாம் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாது. சோ அதனால முழு சிந்தனை கான்சென்ட்ரேஷன் பூராமே வந்து சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ்னு சொல்றேன் ஒவ்வொரு துறையில இருக்கிற அவங்களோட வேலைகளை விடணும்ங்கிறத வந்து இப்ப நம்ம வந்து கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச கூணத்துல நல்லதே நடக்கும்னு நம்புவோம்.
மிக்க நன்றி வள்ளுவன், மீண்டும் சந்திப்போம். நன்றி.
நன்றிகள் ஐயா. நன்றிகள். வணக்கம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.